My hope for us today is
வாழ்க்கையின் மிகவும் அவசியமான கேள்விகளுக்கு பதில்களை பெற மனித நியாயமும் தெளிவான சிந்தனையும் போதுமாய் இருப்பதில்லை. தேவனிடமிருந்து நமக்கு வெளிப்பாடு தேவை. நாம் எல்லோருமே தேவனிடமிருந்து அன்பையும் ஒளியும் உணர்வோம் என்பது இன்று நமக்கான நம்பிக்கையாக இருக்கிறது. நமது அன்பான பரலோக பிதாவிடமிருந்து அந்த சொந்த வெளிப்பாட்டின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு அவசிய தேவையை உணர்கிற அநேகர் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு போராடி கொண்டிருக்கும் ஊழியக்காரரை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதை அறிந்து கொள்ள அது ஒரு வேண்டுதலான ஜெபமான ஊழிய தலைவர்களுக்கு இருக்கலாம். உலகத்தில் போர் தாக்கத்தின் ஒரு இடத்திலுள்ள ஒரு தகப்பனுக்கு அல்லது தாய்க்கு அவர்கள் அங்கேயே தங்க வேண்டுமா அல்லது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நகர வேண்டுமா என்பதை அறிய அவசியம் இருக்கலாம். காணாமற் போன ஒரு ஆட்டை காப்பாற்ற கர்த்தருக்கு எவ்வாறு உதவும் என்பதை தெரிந்து கொள்ள இன்று நூற்றுக்கணக்கான பிணைய தலைவர்களும் ஆயர்களும் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். சபைக்கும் குழப்பத்திற்கும் உலகத்திற்கும் கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி அறிந்து கொண்டு சொல்லுவார். வாழ்க்கையின் மிகவும் அவசியமான கேள்விகளுக்கு பதில்களை பெற மனித நியாயமும் தெளிவான சிந்தனையும் போதுமாய் இருப்பதில்லை என நம் அனைவரும் தெரியும். தேவனிடமிருந்து நமக்கு வெளிப்பாடு தேவை. மன அழுத்தத்தின் ஒரு நேரத்தில் ஒரே வெளிப்பாடு நமக்கு போதுமானதாக இருக்காது. ஒரு நிலையான புதுப்பிக்கப்பட்ட ஊற்று நமக்கு அவசியம். ஒரு ஒளிவீச்சும் ஆறுதலும் மற்றும் போதாது. தேவனிடம் உரையாடுவதின் தொடர்ந்து வரும் ஆசீர்வாதங்கள் நமக்கு அவசியம். அது உண்மை என்பதை அறிந்து கொண்ட ஒரு இளம் வாலிபனிடமிருந்து சபையின் ஸ்தாபனம் துளிவிட்டது. எந்த சபையில் சேருவது என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பது இளம் ஜோசப் ஸ்மித்துக்கு தெரியும். அவரால் முடிவென யாக்கோபு புத்தகம் சொல்லியபடி தேவனிடத்தில் கேட்டார். மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பில் பிதாவாகிய தேவனும் அவருடைய நேசகுமாரனும் தோன்றினார்கள். கேள்விக்கான பதில்கள் ஜோசப்பின் தீர்மானிக்கும் திறனுக்கு அப்பால் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சபையை ஸ்தாபிக்க மட்டுமே அப்போது அவர் அழைக்கப்படவில்லை. தேவனிடமிருந்து வரும் வெளிப்பாடு தொடர்ந்திருக்க பரிசுத்த ஆவியை அழைக்கவே அது மறுஸ்தாபிக்கப்பட்டது. இந்த வழியில் மெய்யான சபையை அடையாளம் காணும் குறியை தலைவர் பாய்ட் கே பேக்கர் விவரிக்கிறார். வெளிப்பாடுகள் சபையில் தொடர்ந்திருக்கின்றன. சபைக்காக தீர்க்கதரிசி அதை பெறுகிறார். தலைவர்கள் அவருடைய பிணையத்திற்காக மற்றும் ஊழியத்திற்காக அல்லது அவருடைய குழுமத்திற்காக பெறுகிறார்கள். அவருடைய தொகுதிக்காக ஆயரும் அவருடைய குடும்பத்திற்காக தகப்பனும் பெறுகிறார்கள். ஒரு தனி மனிதன் தனக்கான வெளிப்படுதலை தானே பெறுவான். நாம் தனிப்பட்ட வெளிப்பாட்டை பெறும்போது வெளிப்பாட்டின் அற்புதமான நடைமுறை ஆரம்பமாகிறது. லேகியின் குமாரனாகிய நேர்ந்த நேஃபியை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். அவனுடைய தகப்பனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. மனக்குழப்பத்தின் விளைவு என லேகியின் சொப்பனத்தை நேஃபியின் குடும்பத்தினர் மற்றும் மற்றவர்கள் நோக்கினார்கள். வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கான அவர்களுடைய பயணத்தின் போது தேவனின் வார்த்தைகள் அடங்கிய தகடுகளை அவர்கள் எடுத்து போகும்படியாக எருசலேமிற்கு திரும்பி போகும் பயங்கரமான அபாயத்தை பற்றியும் அந்த சொப்பனத்தில் தேவனின் கட்டளை இருந்தது. எருசலேமிற்கு திரும்பி போக நேஃபியின் தகப்பன் அவர்களை கேட்டபோது அவனின் துணிவான அறிக்கையை நாம் எப்பொழுதும் குறிப்பிடுகிறோம். நான் போய் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்வேன் என்ற வார்த்தைகளை நீங்கள் அறிவீர்கள். இந்த வார்த்தைகளை நேஃபி பேசுவதை லேகி கேட்டபோது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் என வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தகப்பனின் சொப்பனம் தேவனிடமிருந்து வந்த சத்தியத்தின் வார்த்தை என்பதை உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டுடன் நேஃபி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தால் அவன் மகிழ்ச்சி அடைந்ததான். நான் போய் ஏன் என் தகப்பன் செய்ய சொன்ன காரியங்களை செய்வேன் என நேஃபி சொல்லவில்லை. மாறாக நான் போய் தேவன் கட்டளையிட்ட காரியங்களை செய்வேன் என அவன் சொன்னான். உங்களுடைய சொந்த குடும்பங்களில் உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஏன் லேகி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் என உங்களுக்கு தெரியும். நிச்சயப்படுத்தும் வெளிப்பாட்டை நேஃபி பெற்றான் என்பதை அறிந்திருந்ததில் அவனுடைய மகிழ்ச்சி கிடைத்தது. ஒரு இளம்பிராய பிள்ளை எப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றது அநேக பெற்றோர்களுக்கு குடும்ப விதிகள் இருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பிள்ளை செய்ததை போல ஒரு பிள்ளை சமீபத்தில் வீட்டை விட்டு போன போது தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை வைத்ததும் இல்லாது வீட்டில் கற்றுக்கொண்ட ஓய்வு நாளைக்கும் அப்படி செய்ததை பெற்றோர் அறிந்த போது அவர்களின் மகிழ்ச்சி அவர்கள் கொண்ட மகிழ்ச்சியை பற்றி நினைத்து பாருங்கள். ஒரு பெற்றோரின் வழிபாடு அது பிள்ளையிடம் தொடர்கிற தனிப்பட்ட வழிபாட்டில் அதன் நிலையான பலனை கொண்டிருக்கிறது. வெளிப்பாட்டின் அந்த கொள்கையை என் தாய் அறிந்திருக்கக்கூடும். ஒரு வாலிபனாக இரவில் தாமதமாக வீட்டிற்கு வரும்போது பின் கதவை சத்தமில்லாமல் நான் அடைப்பேன். என்னுடைய அறைக்கு போகிற வழியில் என் தாயின் படுக்கையறை தாண்டி போக வேண்டும். ஆயினும் அவருடைய பாதி திறந்த கதவு வழியாக சத்தமில்லாமல் நான் நடந்து போனாலும் மெல்லிய சத்தத்தில் என் பெயர் அழைக்கப்படுவதை நான் கேட்பேன். ஹால், ஒரு நிமிடம் இங்கே வா. நான் போய் அவருடைய படுக்கையின் ஓரத்தில் அமருவேன். அறை இருட்டாயிருக்கும். நீங்கள் கவனித்தால் அது வாழ்க்கையின் ஒரு நட்பின் உரையாடல் என நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் நான் எனது கோத்திரப்பிதா ஆசீர்வாதத்தின் கையெழுத்து பிரதியை படிக்கும்போது நான் உணர்கிற அதே வல்லமையுடன் அவர் சொன்னது இந்த நாளில் என் மனதில் திரும்ப வருகிறது. அந்த இரவுகளில் எனக்காக அவர் காத்திருந்த போது ஜபத்தில் அவர் எதை கேட்டிருப்பார் என்று எனக்கு தெரியாது. அதில் பாதி என்னுடைய பாதுகாப்பாயிருக்கும் என நான் நினைக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு கோத்திரப்பிதா செய்கிறதை போல அவர் ஜபித்திருப்பார் என்பது நிச்சயம். அவருடைய வார்த்தைகள் அவருடையதாக அல்லது தேவனின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்பவரின் வார்த்தைகளாக வரும் என்று அவர் ஜபிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களுக்காக என்னுடைய தாயின் ஜபங்கள் என்னுடைய தலையின் மேலே பதிலளிக்கப்பட்டது. அவர் ஆவியின் உலகத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். தேவனின் கட்டளைகளை பற்றி அவரது ஆலோசனைக்கு செவி கொடுக்க அவர் கேட்டபோது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதில் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்பது நிச்சயம். நான் செய்வேன் என அவர் நம்பிக்கைகளை நான் போய் செய்ய முயற்சித்தேன். சபையில் பிணைய தலைவர்களிடமும் ஆயர்களிடமும் அதே அற்புதமான தொடர்ந்து வரும் வெளிப்பாட்டை நான் கண்டிருக்கிறேன். வெளிப்பாட்டில் குடும்ப தலைவர்களுக்கும் அதுவே உண்மை. உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டை பெற நடத்தப்படுகிறவர்களை பொறுத்து வெளிப்பாட்டின் மதிப்பு இருக்கிறது. 1976 ஐடஹோவில் டீட்டான் அணை உடைந்ததன் விளைவில் வெளிப்பாட்டின் அற்புதத்தை நான் கண்டேன். என்ன நடந்தது என்பது உங்களில் அநேகருக்கு தெரியும். ஆனால் நமக்கு முன்னிருக்கும் காலத்தில் ஒரு பிணைய தலைவரின் மூலமாக கொடுக்கப்படுகிற தொடர்ந்து வரும் வெளிப்பாட்டின் எடுத்துக்காட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும். அவருடைய வீடுகள் அழிந்து போனதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். நிவாரண முயற்சிகள் வழிநடத்துதல் ஒரு உள்ளூர் பிணைய தலைவர் மேலே விழுந்தது. அந்த அழிவுக்கு பின்னர் சில நாட்களில் நான் ரிக்ஸ் கல்லூரியில் ஒரு வகுப்பறையில் இருந்தேன். நாட்டின் பேரிழப்பின் கூட்டு நிறுவனத்திலிருந்து ஒரு தலைவர் வந்து சேர்ந்தார். ஆயர்களையும் பிற மத போதகர்களையும் பிணைய தலைவர்கள் கூட்டிச் சேர்ந்து வைத்திருந்து ஒரு பெரிய அறைக்குள் அவரும் அவருடைய தலைமை உதவியாளர்களும் வந்தார்கள். உயிர் பிழைத்த அநேகர் உதவி அழைக்கப்பட்டு நான் தலைவராக இருந்த கல்லூரி வளாகத்தில் அவர்களை தங்க வைத்திருந்தபடியால் நானும் அங்கிருந்தேன். கூட்டம் ஆரம்பித்த போது பேரிழப்பின் கூட்டு நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு பிரதிநிதி எழுந்து என்ன செய்யப்பட வேண்டும் என அதிகார துணியிலே சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாவசியமான அவர் சொன்ன 5 அல்லது 6 பணிகளை பட்டியலிட்ட பின்பு பிணைய தலைவர்கள் அமைதியாக சொன்னார், அதை நாங்கள் ஏற்கனவே செய்துவிட்டோம். சில நிமிடங்களுக்கு பிறகுவே பின் பேரிழப்பின் கூட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி சொன்னார், சிறிது நேரம் நான் அமர்ந்து அதை கவனிக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் செய்ததை பற்றி ஆயர்களும் மூப்ப குடும்ப தலைவர்களும் அறிக்கை அளிக்கும்போது அவரும் அவருடைய உதவியாளர்களும் கவனித்தார்கள். குடும்பங்களை கண்டுபிடிக்கவும் அவர்களுக்கு உதவும் அறிவுரைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது செய்ய வேண்டியதை பற்றி அவர்கள் உணர்த்தப்பட்டதை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். மக்களுக்கு ஆனால் அவர்களின் அன்பை தவிர எந்த உணர்ச்சிகளை காட்டுவதிலும் அவர்கள் அனைவரும் மிக களைப்படைத்திருந்தார்கள். ஒரு சில இறுதி வழிகாட்டுதல்களை ஆயர்களுக்கு பிணைய தலைவர்கள் கொடுத்தார். அடுத்த அறிக்கைக்காக அடுத்த நாள் காலையில் ஒரு நேரத்தை அவர் அறிவித்தார். அடுத்த நாள் காலை அறிக்கை நேரத்திற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னமே பேரிழப்பின் கூட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி வந்து சேர்ந்தார். நியமிப்புக்கான கூட்டு நேரமான ஆரம்பமானது. தலைவரே, நானும் என் அணியின் அங்கத்தினர்களும் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என அமைதியாக பிணைய தலைவருடன் கேட்டதை நான் கேட்டேன். அந்த மனிதன் கண்டதை உலகம் முழுவதிலும் உள்ள வேதனை மற்றும் சோதனை நேரங்களில் நான் கண்டிருக்கிறேன். தலைவர் பேக்கர் சொன்னது சரி, அவர்களுடைய சொந்த ஞானத்திற்கும் திறமைகளுக்கும் மேலாக அவர்களுடைய உயர்ந்த பிணைய தலைவருக்கு தொடர்ந்து வரும் வெளிப்பாடு வருகிறது. அதற்கும் அப்பால் ஒரு குறைவுள்ள மனிதனுக்கு பரிசுத்தாவியின் மூலமாக தேவனிடமிருந்து அவருடைய கட்டளைகள் வருகிறதென ஒரு உறுதிப்படுத்தும் சாட்சியை தீர்க்கதரிசி வழிநடத்தியவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் மனத்தால் உணர்த்தப்பட்ட தலைவர்களை பின்பற்ற அழைக்கப்பட்ட நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு இளம் வாலிபனாக மூப்பர் குடும்ப தலைவருக்கு ஆலோசகராக நான் அழைக்கப்பட்டேன். அப்படியே இரண்டு சேகர தலைவர்களுக்கும் சபையின் ஒரு தலைமை ஆயருக்கு ஆலோசகராகவும் பன்னிர அப்போஸ்தலர் குழுமத்தின் ஒரு அங்கத்தினராகவும் சபையின் இரண்டு தலைவர்களுக்கு ஆலோசகராகவும் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அவர்களுடைய வழிபாடு கொடுக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு பின் வந்தவர்கள் திடப்பட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன். நாம் யாவருமே இயங்கிக் கொண்டிருக்கிற ஏற்றுக்கொள்ளுதலின் அந்த தனிப்பட்ட வெளிப்பாடு எளிதாக வருவதில்லை, கேட்பவர்களுக்கும் எளிதாக வருவதில்லை. தேவனுடைய அத்தகைய சாட்சிகளை இந்த தரத்தை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நாம் யாவருக்கும் செய்ய வேண்டிய தனிப்பட்ட வெளிப்பாட்டை நாடிக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இது ஒரு வழிகாட்டு. சகல மனுஷரிடத்திலும் விசுவாசத்தின் வீட்டாரிடத்திலும் உன்னுடைய உள்ளங்கள் தயாளம் நிறைந்ததாயிருக்கட்டும். உனது சிந்தனைகள் நிற்காமல் நம்மை சிங்காரிக்கட்டும். பின்னர் உனது தன்னம்பிக்கை தேவனின் பிரசன்னத்தில் பலப்படுத்தும். ஆசாரியத்துவத்தின் கோட்பாடு வானத்திலிருந்து பனியைப் போல உனது ஆத்மாவின் மீது பொழியும். பரிசுத்தாவியானோர் உன்னுடைய நிரந்தர சிநேகிதராயிருப்பார். இந்த வாக்கியத்திலிருந்து நாம் யாவரும் இந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்கிறேன். தேவனின் தீர்க்கதரிசிக்காக நீங்கள் பெரும் அன்பின் உணர்வை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சபையில் நான் எங்கு சென்றாலும் அந்நேரத்தில் யார் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் எப்பொழுதும் நீங்கள் சபை தலைமை சகலத்திற்கு செல்வீர்கள். தீர்க்கதரிசியை நாங்கள் எவ்வளவாக நேசிக்கிறோம் அவரிடம் தயவு செய்து சொல்வீர்களாக அங்கத்தினர்கள் கேட்பார்கள். சில நேரங்களில் நாம் போற்றுகிற புகழ்பெற்றவர்களை நாம் கொண்டிருக்கின்ற அது மனித வழிபாட்டிற்கும் அல்லது உணர்வுகளுக்கும் மேலானது. இது தேவனிடமிருந்து வந்த வரம். கர்த்தரின் தீர்க்கதரிசியாக அவருடைய அலுவலகத்தில் அவர் பேசும்போது அதன் உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டின் வரத்தை எளிதாக நீங்கள் பெறுவீர்கள். அவருக்காக பேசுபவர் யாராயிருந்தாலும் அவரிடத்தில் கர்த்தர் கொண்டிருக்க அன்பை நீங்கள் உணர்வீர்கள். தொடர்ந்து உணர இது எளிதாயிருப்பதில்லை. ஏனெனில் மக்களால் ஏற்றுக்கொள்ள கடினமாயிருக்கிற ஆலோசனையை கொடுக்கும்படியாக கர்த்தர் அடிக்கடி அவருடைய தீர்க்கதரிசிகளை கேட்கிறார். தவறுகளை செய்யவும் தேவனிடமிருந்து அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியை சந்தேகிக்கவும் நமது ஆத்மாக்களுக்கு எதிரானவும் முயற்சியேற்பான். உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டுடன் இயேசு கிறிஸ்துவின் ஒரு தாழ்மையான சீஷரை பாதுகாக்க பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு ஒரு மென்மையான இருதயத்தை தொடுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சிறிய பட்டணத்தில் ஒரு மனிதனின் மேல் பரிசுத்த முத்திரிக்கும் வல்லமையை அருள் தீர்க்கதரிசியனை அனுப்பினார். மூத்த அப்போஸ்தலரான பேதுருவுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வல்லமை யார் பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்க தேவனின் தீர்க்கதரிசியின் மட்டுமே திறவுகோல் இருக்கிறது. அதே முத்திரைக்கும் வல்லமையை நான் பெற்றிருந்தேன். ஆனால் சபையின் தலைவரின் வழிநடத்தலின் கீழ் மட்டுமே மற்றவர்களுக்கு நாம் அதை அருள முடியும். ஆகவே சால்லேக் பட்டணத்திலிருந்து அதிக தொலைவில் இருந்த ஒரு ஜெப கூட்டத்தில் முத்திரைக்கும் வல்லமையை பெற தீர்க்கதரிசியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் மேல் நான் என் கைகளை வைத்தேன். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் மண்ணை உழுத அடையாளங்கள் அவருடைய கைகளில் காணப்பட்டன. அவருடைய சிறிய மனைவி அவருக்கு பக்கத்தில் அமர்ந்தார். பல ஆண்டுகளாக அவருடைய கணவரோடு உழைத்த அடையாளங்கள் அவரிடத்திலும் காணப்பட்டன. இந்த நேரத்தில் பூமியில் அனைத்து ஆசாரியத்துவ திறவுள் கோள்களையும் தரித்திருக்கிற அதிகாரமுடைய பொறுப்புடைய தீர்க்கதரிசியின் பெயரை சொல்லி அவருடைய பிரதிநிதியாக முத்திரைக்கும் வல்லமையை நான் அருளுகிறேன் என்று தீர்க்கதரிசி கொடுத்த வார்த்தைகளை நான் பேசினேன். பின்னர் அவருடைய பெயரை நான் கொடுத்தேன். பின்னர் முத்தரிப்பவராக அவர் ஊழியம் செய்ய போகிற ஆலயத்தின் பெயரை கொடுத்தேன். அவரது மனைவியின் கன்னங்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவருடைய மனைவி அழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவர்கள் மனம் அமைதி அடைய நான் காத்திருந்தேன். அவள் எழுந்திருந்து என்னை நோக்கி வந்தாள். அவள் நிமிர்ந்து பார்த்து தயங்கும்படி நான் சந்தோஷமாக இருப்பதாகவும் துக்கப்படுவதாகவும் அவள் சொன்னாள். அவளுடைய கணவரோடு ஆலயத்திற்கு போக அவள் மிக சந்தோஷப்படுவதாக அவள் சொன்னாள். ஆனால் ஒரு பொறுப்புக்காக மிக மகிமையான பரிசுத்தமான ஒன்றிற்கு தேவன் அவரை தேர்ந்தெடுப்பதால் இப்பொழுது நான் போகக்கூடாதென அவள் உணர்வதாக அவள் சொன்னாள். அவளுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாததால் அவளுடைய ஆலய துணையாக அவள் இருக்க தகுதி இல்லாததாக உணர்வதாக அவள் சொன்னாள். அவளுடைய ஆவிக்குரிய வல்லமையினால் அவள் ஆலய துணையாக இருப்பதில் அவளுடைய கணவர் கௌரவிக்கப்படுவார் என்பதை என்று நான் உறுதி அளித்தேன். அவருடைய மொழியை சிறிதாக நான் பொழுதி கொண்டதில் பூமியில் உள்ள கல்விக்கும் அப்பால் தேவன் அவளுக்கு வெளிப்படுத்துவார் என நான் அவளிடம் கூறினேன். அவள் நேசிக்கிற கணவருக்கு ஒரு இறைத்தன்மையின் நம்பிக்கையை தேவன் கொடுத்தார் என பரிசுத்தாவியின் வரத்தால் அவர் அறிந்தார். அந்த முத்திரைக்கும் வல்லமையை கொடுக்கும் திறவுகோள்கள் அவர் ஒருபோதும் அறிந்திராத ஒரு மனிதனால் தரிசிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவரின் ஜீவிக்கிற தேவி தீர்க்கதரிசி என அவருக்கே தெரியும். அவருடைய கணவனின் பெயரின் மேல் தீர்க்கதரிசி ஜெபித்தார் என எந்த ஜீவிக்கிற சாட்சியாலும் சொல்லப்படாமலே அவருக்கு தெரியும். தேவன் பதிலளித்தார் என அவர் அறிவார். அவருடைய கணவர் நடத்தப்போகிற நியமங்கள் செலஸ்டியல் ராஜ்யத்தில் நித்தியத்திற்கும் மக்களை முத்தரிக்கும் என அவருக்கு தெரியும். பேதுருவுக்கு கர்த்தர் செய்த வாக்கு தத்தம் சபையில் இன்னமும் தொடர்கிறது என அவர் மனதிலும் இருதயத்திலும் நிச்சயப்படுத்தினார். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். தேவனிடந்து வந்த வெளிப்பாட்டால் அது அவருக்கு தெரியும். நமது ஆரம்ப இடத்திற்கே போவோம். வெளிப்பாடுகள் சபையில் தொடர்ந்து இருக்கின்றன. சபைக்காக தீர்க்கதரிசி அதை பெறுகிறார். அவருடைய பிணையத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்காக அல்லது அவருடைய குடும்பத்திற்காக தலைவரும், அவருடைய தொகுதிக்காக ஆயரும், அவருடைய குடும்பத்திற்காக தகப்பனும், தனக்காக தானேவும் பெறுகிறார்கள். அது மெய்யானது என்று எனது சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பரலோக பிதா உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் பெயர்களை அறிந்திருக்கிறார். தேவனுடைய குமாரனும் நமது மீட்பனுமாக இயேசுவே கிறிஸ்து உங்களுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கும் அப்பால் அவர் உங்களை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் மேல் வெளிப்பாட்டை தேவன் பொழிகிறார் என்று தாமஸ் எஸ் மான்சன் இருக்கிற பூமியில் உள்ள அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் பேசுகிறார். பூமியில் ஆசாரியத்துவத்தின் சகல திறவுகோள்களையும் அவர் தடுத்திருக்கிறார். பிரயோகப்படுத்துவதற்காக நான் சாட்சி அளிக்கிறேன். அவருக்காக பேச தேவனால் அழைக்கப்பட்டவர்களின் வார்த்தைகளை இந்த மாநாட்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதும், மீண்டும் வீட்டிற்கும் போகும்போதும், பயணத்தில் உங்கள் பாதையை கண்டுபிடிக்கும், என்றென்றைக்கும் ஒரு முத்திரைக்கப்பட்ட குடும்பமாக வாழவும், தேவனாகிய தேவையான உறுதிப்படுத்தும் வெளிப்பாட்டை நீங்கள் பெற நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமென்.